ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட்டா ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
வழி செய்ய உங்கள் நினைக்க வரம் எனக்கு நீதா மனக்கவலை நிற்கின்ற தென்மதுரையின் மகனே, எவ்வுலகம் ஆக்கின்ற துக்கநாதா, ஆடல் இயற்றினான் கூடலாள வாயிலா, பாடிய மனம் நாடி வாழ்வினே. இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற கலையன் அவர்களே, சான்றோர் பெருமக்களே, பெரும்பலவர்களாக விளங்குகிற பெரியோர்களே, உங்கள் எல்லோரையும் இந்த நல்ல நாளிலே வணங்கி மகிழ்ந்து இறைவனை வணங்க தலை வைத்திருக்கிறான். அதுபோல அடியார்களையும் வணங்குவதற்கு இந்த தலை கொடுத்திருக்கிறார். ஆக அடியார் பக்தியிலே தலைக்கூடிய நிலை நம்முடைய அருளாளர்களுக்கு உண்டு. ஆனாலேதான் அடியாருக்கு அடியேன் ஆவேனோ என்று கேட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்புரு சிந்தையராக அரணாருடைய ஆடல்களை கேட்பதற்கு இவ்வளவு தொலைவு வந்திருக்கிற உங்கள் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இதை நிகழ்த்த வேண்டும் என்று என்னை பணித்திருக்கிற வண்ண பணித்து என்னை வாயந்த வாங்கரணை அது சுன்ன பொன்னீஸ்வருடைய வழியாக அன்னையாருடைய உள்ளத்திலே தோன்றி இங்கே ஆள் செய்யும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பிற்கு எழுபதப்பும் நன்றி கூறுகிறேன். 1952 ஆண்டிலே இளைஞனாக இருந்தபோது நம்முடைய ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர் சேதுவருடைய மாணவராக இருக்கக்கூடிய சிவஞானம்பிள்ளை அவரிடத்திலே அணுக்கமாக தொண்டு செய்து அவருடைய அன்பிற்கு உரியவனான போது அவர் திருவிளையாடற்பான புத்தகத்தை கொடுத்து எனக்கு பல செய்திகளை சொல்லி வந்தார்கள். தொடர்ந்து அவர்களை கேட்கின்ற ஒரு நல்ல பேறு கிடைத்தது. அந்த வாய்ப்பு பலகாலம் என்னை அந்த பொருளிலே பேசும்படியான ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறது. நம்முடைய ஐயா முனைவர் டாக்டர் சுபா அண்ணாமலை அவருடைய தலைமையிலே திருவிளையாடற்பான சொற்பொழிவுகளிலிருந்து கழகத்தார் ஒரு நூல் வெளியிட்ட போது அடியேனும் அதிலே பங்கு பெற்று பேசுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பினுடைய நிறைவு நிலையிலே முடிந்த வாழ்வியல் பாங்குகள் எல்லாம் இந்த திருவிளையாடற்பானத்தில் இருப்பதாக அடியேன் கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அருமையான ஒரு சுந்தரன் ஆடல் தன்னை 10 நாட்கள் சிந்திக்கிற வந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனாலே நான் அதை பெருமதிப்பாக கொண்டு அந்த பணியை மேற்கொள்ளுகின்றேன். சுந்தரன் ஆடல் தன்னை மிகச்சிறந்த பெரும் புலவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நான் சொல்லும்படியான நிலை ஏற்பட்டது என்று பதினோரு முடிவு சொல்லுகிறார். வெள்ளறிவுடைய எண்ணம் ஆசையினாலே சொல்லுகிறேன், ஆனால் இந்த தளத்திலே உள்ளவர்கள் அந்த காலத்தில் அவர்கள் இதை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களாம். அப்படிப்பட்ட உயர்ந்த அறிஞர்கள் எல்லாம் இருந்திருக்கக்கூடிய இந்த மதுரையிலே நான் ஆறுகால் பீடத்திலிருந்து இதை சொல்லுகிறேன், ஆசையால் சொல்லுகிறேன். அதே அமைப்பு தான் அடியனுக்கும் இங்கே இருக்கிறது. இந்த திருவிளையாடற்பானத்தை பற்றி நினைக்கிற போது 3 புராணங்களை நம்முடைய சைவம் 3 கண்ணாக அமைத்திருக்கிறது. நெற்றிக்கண் போல இருப்பது கந்தபுராணம், அண்மையிலே கேட்டிருப்பீர்கள். வலது கண் போல இருப்பது பெரிய புராணம், திருத்தொண்டர் மாக்கதை. இடது கண் போலே அங்கையக்கண்ணம்மனுடைய அந்த இடது கண் போல இடது பாகத்தில் இருக்கக்கூடிய அருட்கண் போலே விளங்குவது திருவிளையாடற்பானம். அருளுடைய உச்சியை தருவது கடைக்கண்ணால் மங்கை உமைநோக்க என்மேல் ஊனமதி எல்லாம் ஒழித்தான் தன்னை உணர்வாகி அடியேனது உள்ளே நின்ற தேனமுதை தெங்கூடல் திருவாலவாய் சிவனடியே சிந்திக்கப்பட்டேன் என்று அப்பர் பெருமான் சொன்னது போலே அந்த உணர்வாகி நின்ற 8 8 64 திருவிளையாடல்களை நான் சொல்கிறேன் சொன்னார். இந்த முறை வைப்பு முற்காலத்தில் இருந்த பல நூல்களிலே இல்லை. திருவாலவாய் உடையார் புராணத்திலேயும் இல்லை, சுந்தரபாண்டியத்திலும் இல்லை, கடம்பவன புராணத்திலும் இல்லை. ஆனால் கல்லாடத்திலே தான் இந்த 64 என்ற எண்ணிக்கை வருகிறது. அதனுடைய அடிப்படையாக கொண்டுதான் சிவாசகத்திலே பல பகுதிகளிலே பல நூல்களிலே பல செய்திகள் இந்த தளத்துக்குரிய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஆடல் என்று சொல்லி தொகுத்து இந்த பரஞ்சோதி மாமணிவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த பரஞ்சோதி என்ற பெயரிலே 4 பேர் இருந்திருக்கிறார்கள். அவையெல்லாம் விருக்கில் தெரியும். ஆனால் அந்த பரஞ்சோதி மணிவர் சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர். ஆனாலும் கூட வேதாரண்யத்திலிருந்து வந்து மதுரை பகுதியிலே இறைவனுடைய திருவடிக்கு ஆளாகிற அன்பு அவருக்கு கிடைத்தது. மிக மனோன்னதமான ஒரு புராணத்தை தமிழ் இலக்கியம் பயிர்கிறவர்கள் எல்லாம் தமிழ் பயிர்கிறவர்கள் எல்லாம் முதன் முதலிலே படிக்கிற புராணமாக இந்த திருவிளையாடல் பாணத்தை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கும் கூட திருவிளையாடல் பாணத்தில் கயிறு சாத்தி பார்க்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது என்று சொன்னால், இது சைவ திருவினார்களுடைய வீட்டிலே தமிழறிஞர்களுடைய வீட்டிலே எந்த அளவுக்கு போற்றப்பட்டிருக்கிறது என்ற ஒரு சிந்தனையை நாம் எண்ணி பார்க்க உண்டு. காசி மடத்து அதிபர் அருண்திச்சம்பரான் சாமியில் அவர்கள் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் 24 நாட்கள் இந்த புராணத்தை சொல்லும்படியாக பணித்திருக்கிறார்கள். அடியன் 55வது ஆண்டிலிருந்து பலமுறை இந்த திருவிழா பணத்தை சொல்கிற புத்தாமர்கரையிலிருந்து சொல்கிறார். அப்ப சொல்லுவேன், பலர் கேட்கவில்லையே என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், நீ படித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த அறக்கட்டளை என்று சொன்னார். அப்படி புலவர்களை படித்துக் கொள்ள சொல்லுகிற காலம் இந்த காலம் இல்லை. எல்லாரும் மிகுந்த பரந்த நிலையிலே செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தவிர ஆழமாக சொல்லுகிற நேரம் இல்லை. பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சில பகுதிகளையாவது ஆழமாக சொல்ல வேண்டும் என்று அன்னையார் அவர்கள் விரும்பி இந்த அருமையான ஏற்பாட்டை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றேன். சரி, இந்த மாதிரி திருவிழா பயணத்தை சொல்லுவதனால என்னையா பயன்? எல்லாம் பயன் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிறேன். ஆனால்தான் திருஞான சம்பந்த பெருமான் மிகச் சிறப்பாக ஒவ்வொரு பதிகத்தினுடைய இறுதியிலையும் பயன் சொல்லிவிட்டார். ஆனாலே திருஞான சம்பந்த பெருமானை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். என்ன வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தரலாம். ஆகவே பலன் வேண்டும் என்று நினைக்கிறது ஆன்மாக்களுடைய உயிர் வர்க்கத்தினுடைய இயல்பு. அது சிறியதா பெரியதா என்பது கவலை இல்லை. ஒரு பாக்கெட் உளுத்தம்பருப்பு வாங்கினா 2 பாக்கெட் அரைக்காய் பால் கொடுக்கிற காலம் இது. ஆகவே பலன் இல்லாமல் யாருமே எந்த காரியத்தையும் செய்வதற்கு உடன்படாத ஒரு நிலை இருக்கிறது. இங்கே மிக அழகாக எடுத்தெடுப்பிலே பெருமானை நினைக்கிற போது நமக்கு சக்தி வேண்டும். சக்தியாய் சிவமாகி தனிப்பத முத்தியான முதலை துதி செய்ய, இதற்காக நான் துதி செய்கிறேன் என்று கேட்டால், சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ, கடவுளை ஏன் வணங்குகிறோம் ஒரு கேள்வி கேட்கிறார். சுத்தமான வார்த்தை நல்கு. இந்த வார்த்தை என்றால் சொன்னால் பலிக்க வேண்டும், சொன்னால் நடக்க வேண்டும். அப்படி யாராவது சொல்லி நடக்க ஆரம்பித்து விட்டால் அவர் தான் இந்த உலகத்தை நிலைநாட்டுகிறவராக போய்விடுகிறார். ஆனால் அதற்காக சுத்தமான வார்த்தையை கேட்கவில்லை. அந்த பெருமானை பாடுவதற்கு எனக்கு சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ, எது எவை சித்தியானைதன் செய்ய பொற்பாதமே என்று தொடங்குகிற போதே அம்மிகையினுடைய திருவுருளை நினைந்து சத்தியாச்சிவமாக என்று தொடங்குகிறார். அந்த பாடல்கள் எல்லாம் அந்த காப்பு செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு போனா நேரம் ஆகிவிடும். 1.5 மணி நேரத்துக்குள்ள இன்றைக்கு 4 திருவிளையாடல் சொல்லணும், 3 திருவிளையாடல் சொல்லணும். திருவிளையாடல் மட்டுமல்ல, முதல்ல இருக்கக்கூடிய நாட்டு சிறப்பு நகர சிறப்பு என்று 2 பெரிய பகுதி. அதற்கப்புறம் தல விசேடம், தீர்த்த விசேடம், மூர்த்தி விசேடம் என்ற 3 பகுதி. அப்புறம் இந்திரன் பழிவீர்த்தது, அப்புறமேல் யானை வெள்ளை யானையுடைய சாபம் தீர்த்தது, திருநகரம் கண்டது. அது மிகப்பெரிய பகுதி இல்லை என்று சொன்னால் இந்த 10 நாட்களுக்குள்ளே ஓரளவுக்காக தொடர்பாக சிந்திக்க வேண்டும். இங்கொன்றும் அங்கொன்றுமாக சிந்திப்பது என்பது இப்ப இயல்பாக போய்விட்டது. பாடலை பார்த்தா துணி நல்லா இல்லை, துணியை பார்த்தா முந்தானம் நல்லா இல்லை, இப்படி ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று வாங்கிக் கொள்வோம், எது ஒன்று பிடித்திருந்தா போறோங்கிற நினைப்பு. அப்படிப்பட்டவர்கள் இந்த நூல் பயிற்சியிலே உள்ளவர்கள் அல்ல. எல்லாம் சரியா இருக்க வேண்டும், எல்லா பலனும் முழுமையாக பெற வேண்டும், நிறைவு பரிபூரணம் எந்த ஒரு நிலை பெற வேண்டும், அந்த உள்ள திருப்தி பெற வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் விரைந்துதான் செய்திகளை சொல்ல வேண்டும். இங்கே இந்த புராணத்தை பாடுக என்று என்னை படித்த போது நான் பாடினேன். அந்த பாடலை கேட்கிறவர்களுக்கு என்ன பயன்? சொல்லுகிறவருக்கு பயன் இருக்கிறது, ஏதாவது கொடுப்பார்கள் வாங்கிக் கொள்ளலாம். கேட்கிறவர்களுக்கு என்னையா பயன்? வெகு தூரத்திலிருந்து வருகிறோம். புத்தாட்சியினுடைய தொடக்க நாள் என்ன சொல்கிற? திங்களி திருவாலவா எம்மண்ணல், எம்மண்ணல் எம்முடைய தலைவர், உயிர்களுக்காகவே அந்த ஆடல்களை செய்கிற பெருமானவர் எம்மண்ணல் என்ன செய்தார்? திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர். கேட்பது என்பது பலர் கேட்கிறார்கள், டிவியில கேட்கிற மாதிரி, பட்டிமன்றங்கள் கேட்கிற மாதிரி, பல பேர் பொழுதுபோக்காக கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். எப்படி கேட்க வேண்டுமா என்றால், கேட்பது எப்படி என்று இலக்கண நூலிடம் சொல்லி இருக்கு. இங்க அன்பு செய்து கேட்போர் அப்படி கேட்டா என்னையா பயன்? வில்லியனா வில்லியனா அப்படின்னா, சங்க நிதி பருமநிதி செல்வம் ஓங்கி இருக்கு, செல்வம் அது ஓங்கும். எவரிடத்திலையும் செல்லம் இல்லாமல் இல்லை, நிறைவான செல்வம் என்று கருதுகிற நினைப்பு இல்லை. இது நிறைவான செல்வம் பெற்றிருக்கிறோம் என்று யாரும் நினைப்பதில்லை. ஆகவே செல்வமானது ஓங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு நாளைக்கு 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 கூடிக்கொண்டே போக வேண்டும். குமரகுருவர் சொல்வார், செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்று. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் சொன்னால் அவ்வளவு பொருத்தம் இல்லை, ஓங்கி என்று சொன்னார். இந்த ஓங்குக என்ற தொடரே இப்பொழுது அந்த சொல்லை இப்ப வழங்குவதில்லை, எல்லாம் அதுக்கு எதிர்மாறாக சொல்லுகிறோம். சங்கரீதி பருமநீதி செல்வம் ஓங்கி தகைமை தரும் அகப்பெறுவர். சில பேருக்கு செல்வம் நல்ல செல்வம் இருக்கும், அதை வைத்து காப்பாற்றுகிற தகுதியுடைய பிள்ளைகள், அதை வளர்த்துக் கொள்ளுகிற ஆற்றல் உடைய பிள்ளைகள் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆனால் சில தகைமை தரும் அகப்பெறுவர். சிலருக்கு நல்ல பிள்ளைகள், தகுதியான பிள்ளைகள் இருக்கும், தொடர்ந்து மங்கள வினைகள் இயற்றுகிற சூழ்நிலை இல்லத்திலேயோ தம்முடைய அலுவலகத்திலே இல்லாது போனவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். மங்கள நன் மனம் பெறுவர் எல்லாம் இருக்கும், நோய் நொடியோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பிணி வந்து எய்தார், பிணி வரக்கூடாது. சரி, வாழ்நாளும் நனிவது வந்து விரும்பிய கால அளவு வாழ்கிற வாழ்வு பயன் அவர்களுக்கு கிடைக்கும். வாழ்நாளும் நனிவருவது பிறகு இதோட போதுமா? இது மேலான போகங்கள் அங்கு வாணாடு எய்தி உங்கவராய் தேவர்கள் கூட்டத்தில் போய் பசியாத உறங்காத வேர்க்காத பயமில்லாத ஒரு வாழ்க்கை புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி அதோட நின்று போகக்கூடாது. புண்ணியராய் கன்வர்ஷன் அருள் பெறுகிற நிலையிலே புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். இறுதியான மீட்டிங்கு வாராத ஒரு நெறியிலே சென்று நிறைந்த நிலையிலே இருக்கக்கூடிய தன்மையை இந்த திருவிளையாடு பானத்தை அன்பு செய்து கழிக்கிறவர்கள் பெறுவார்கள் என்று பலன் சொன்னார். அதெல்லாம் நமக்கு நிறைய சித்திக்கும் என்ற நம்பிக்கை உடையவன், அந்த நம்பிக்கையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், நம்பிக்கையினாலே நாளும் பலன் பெறுகிறவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறவன், பல காவலங்களுக்கு அப்பால் பல நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறவர்களுக்கு இந்த பாடல்களில் ஒன்றை சொல்லி நீங்கள் படியுங்கள் என்று சொன்னால் அவர்கள் படித்து பயன்பெற்றேன் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு அருமைப்பாட்டையும் அடியேன் கேள்விப்பட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட புராணத்தை தொடங்குகிற போது ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டும். வாழ்த்து எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? எதனாலே வாழ்கிறார்? புறவரனுடைய செங்கோல் வாழ வேண்டும் என்ற நல்ல ஆட்சி இருக்க வேண்டும். அந்த ஆட்சியினாலே என்ன செய்கிறது? மல்குக வேத வேள்வி. இந்த வேதம் வேதம் என்று சொன்ன உடனே இருக்கு அஜு சாமம் அரவணம் என்று நான்கு வேதத்துக்குள்ளே எல்லாம் போகிறார்கள். வித் அறிவினர், அறிவோடு தொடர்புடைய செயல்களை வேத வேள்வி என்று சொல்வார்கள். வேதம் வேதம் என்ற உடனே எல்லாரும் இருக்கு எஜு, யாருக்கு தெரியும் இருக்கு எஜு வேதம்? ஜம்புநாதையர் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். மிகச் சிறப்பாக காசி மடத்தினுடைய தொடர்பினாலே வேதங்களை மொழிபெயர்த்திருக்கிறார். யார் அந்த மொழிபெயர்ப்பு கூட படித்ததில்லை, மூல மொழியிலே எவர்கள் படித்து முயன்றிருக்கிறார்கள் அறிந்திருக்கிறார்கள். இந்த வித் என்றால் அறிவு, அறிவோடு கூடிய முயற்சிகள். வேள்வி என்றால் முயற்சி. வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். ஆக முயற்சி உடையவன், விரும்புகிறவன், நல்ல சிந்தனையோடு கூடிய செயலாற்றல் உடையவர்கள், அதான் அது நிறைய வேண்டும் உலகத்தில். ஏன்னா உயிர் என்று சொன்னால் என்றைக்கு உயிர் உடல் எடுத்ததோ அங்கு தொடங்கி அந்த உடலை விட்டு போகிற வரைக்கும் முயன்று கொண்டே இருக்க வேண்டும், சோம்பி இருக்கக்கூடாது. அதுதான் உயிருடைய நிலை. அந்த உயிர் இடையலாது உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்று சொன்னார். ஆகவே மல்குக வேத வேள்வி. அதனால என்ன வேண்டும்? இந்த முயற்சியினாலே வழங்குக சுரந்து வானம், மழை தவறாது பெய்ய வேண்டும், செய்ய வேண்டும், பெய்யாது பெய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற தன்மை வாழ்த்தில் அமைக்கிறார். எல்லா விதமான நன்மைகள் இருந்தாலும் கூட வளங்கள் நிறைய வேண்டும். பல்குக, அது பல்கி பெருக வேண்டும் வளங்கள் என்று சொன்னார். அறங்கள் இன்பம் எங்கும் பரவுகின்றது. இந்த அறத்தோடு கூடிய வாழ்க்கை முறை எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும். இன்பங்கள் பரவி கொண்டிருக்கின்றன, ஆனால் அறத்தோடு கூடிய இன்பமோ அறத்தோடு கூடிய பொருளோ இல்லாமல் குறைவுபட்டுக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே பரஞ்சோதிமனுடைய வாழ்க்கை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எங்கும் பரவுக அறங்கள் இன்ப மல்க. அந்த அறங்கள் அடிப்படையில் வருகிற இன்பங்கள் நமக்கு அமைவதாகுக என்று வாழ்த்துகிறார். உயிர்களுக்கெல்லாம் இன்பம் நல்குக, அறத்தின் மூலமாக வருகிற இன்பங்களாக அவை அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறார். நான்மறை சைவம் ஓங்கி. மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடிய சைவம் என்று சொன்னால் ஏதோ திருநீறு பூச்சிக் கொள்வது, உத்ராசம் அணிந்து கொள்வது, கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது என்ற நிலையில இருக்கக்கூடாது. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கிற நினைக்கிற நினைப்புத்தான் சைவ வாழ்க்கை, அதுதான் மங்கள வாழ்க்கை. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும், அதனாலே அந்த சைவம் ஓங்க வேண்டும், அந்த சைவ நெறி இந்த உலகத்திலே புரிய வேண்டும். உறவலன் செங்கோல் என்றும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார். இப்படி அருமையாக மதுரை பதியில இருந்து கொண்டு ஒரு புலவர் பாடியிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு உயர்ந்த சிந்தனை! இன்றைக்கும் நாளைக்கும் என்றைக்கும் உரிய வாழ்த்தாக அமைந்திருக்கிறது. அந்த வாழ்த்தை சொல்லி தொடங்குகிற போது ஒவ்வொரு தெய்வத்துக்கு சொல்லி வருகிறார். இங்கே கால் மாறி ஆடிய நடராஜா ஒருவர் இருக்கிறார். அவரை கால் மாறி ஆடியவரை கருத்துள் வைப்பான் என்று சொல்கிறார். பாட்டை சொல்லவில்லை. ஏனென்றால் நம்முடைய கதி மாற வேண்டும். இந்த தாளம் போட்டு பாடுகிறவர்களுக்கு நடை மாற்றினால்தான் நல்லா இருக்கும். ஒரே நிலையிலே இந்த தாளத்தில் அமைத்து பாடிக்கொண்டிருந்தா கொஞ்சம் சோறு கொண்டு விடும். அவர் இடது பாதம் தூக்கி ஆடுகிற பெருமானை நோக்கி கால் மாறி ஆட வேண்டும் என்று ஒருத்தன் நினைத்தான். அந்த நினைப்பை ஏற்றுக்கொண்டு பெருமான் மற்ற ஊரில் இல்லாத முறையிலே மதுரையிலே கால் மாறி ஆடுகின்றார். அவரை ஏன் கருத்துக்குள்ளே வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கதி மாறுவதற்கு. நாம் செல்லுகிற நெறி இருக்கிறதாரு, நேரான நெறிக்கு, உயர்வான நெறிக்கு, முடிந்த பெருநிலைக்கு சென்று சேருவதற்குரிய நிலையினாலே அதை கருத்திலே வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். இதெல்லாம் ஒவ்வொருவரும் இந்த திருவிளையாட படத்தில் அச்சு போட்டு இருக்கக்கூடிய பாடி இருக்கக்கூடிய கடவுள் நாட்டு பாடுகளை அச்சு போட்டு கொடுத்து ஒவ்வொரு சன்னிதானத்திலையும் பாட வேண்டும். இன்றைக்கு சன்னிதானத்துல போய் என்ன பேசுவது, என்ன பாடுவது, என்ன முறையிடுவது என்று பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. மதுரை கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் எல்லா சன்னிதானங்களிலும் இறைவனை தோற்றிருக்கிற பாடல்கள் மிக அருமையாக பாடியிருக்கிறார். அங்க ஒரு இடத்துல சொல்லுகிறார், விநாயகர் பெருமான் நினைக்கிறார், உள்ளம் எனும் கூடத்தில் ஊக்கம் எனும் தடி நிறுவினர். யானையை கட்டி போடுறதுக்கு யானை வாங்கிடுறாங்க, தெருவில் நிறுத்தி வச்சு பல பேர் கார் வாங்கி விடுகிறார்கள். காருக்கு ஒரு செட்டு கட்ட தெரியவில்லை என்றால் கார் வாங்கினால என்ன பயன்? காரை பாதுகாக்கக்கூடிய அளவிலே அது ஒரு கொட்டாக இருப்பது போலே உள்ளம் என்ற கூடத்திலே யானையை கட்ட வேண்டும் என்றால் ஒரு தறி வேண்டும், நடுதறி. ஊக்கம் எனும் தருவி நிறுவி அதை கட்டி போடுவதற்கு ஒரு சங்கிலி வேண்டும் என்றால் தள்ளறிய அன்பினாகிய தொடர் ஊற்றி அதற்கு ஆகாரம் நீதியாக கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நெறிந்து போகவிடும், பார்ப்பதற்கு அழகில்லாமல் போய்விடும். அதனாலே நம்முடைய பசுபோதம் ஆணம் என்ற இரண்டையும் அதற்கு கவலமாக இட்டால் அந்த வெள்ளமதம் அருளாகிய வெள்ளமதத்தை சொல்கிற சித்தி வேளத்தை நினைந்து வரு வினைகள் நாம் அறுக்கலாம், மேல் வினைகள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். விநாயகர் பெருமான் இப்படி வழிபாடு செய்யுங்கள், அக வழிபாடு செய்யுங்கள், புறத்திலே நிகழ்த்துகிற சடங்குகளை எல்லாம் கொஞ்சம் மேலே போக 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 அகத்திலே நிர்வீக்காட்டுகிற ஒரு அற்புதத்தை காட்ட வேண்டும் என்ற அருமையான அருளிப்பாண்டி சொல்லியிருக்கிறார். வாழ்த்து பாட்டிலே இன்னும் மிக பலமாகிய கடவுள் வாழ்த்து பாடல்களை சொல்லலாம். இந்த 64 திருவிளையாடல இன்றைக்கு தலைப்பு நாடும் நகரமும். நாடு என்றால் அதுக்கு இலக்கணம் தான் சொல்வார்கள், அது ஆடவர் எவ்வழி நல்லவர் அவ்வழி நாடுனர். அது காடா இருந்தா என்ன, மேடா இருந்தா என்ன, பழமா இருந்தார். நாடு நகரம் நல் திருக்கோயில் இது மூன்றும் நகரத்தார் பெருமக்களுக்கே உரியது. நாட்டார், நகரத்தார், திருக்கோயிலர், இந்த மூன்றையும் பாரம்பரியமாக பெற்றிருந்த நாடு இந்த தமிழ்நாடு. இந்த நாடு பாண்டி நாடே பழம்பதியாகவும் எவ்வளவு சிறப்பு! தென்னாடுடைய சிவன் இப்படியெல்லாம் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கிவிட்டு அப்பாசடையப்பன். இந்த பாண்டி பதியை நினைத்தால், பாண்டி நாட்டை நினைத்தால் எவ்வளவு சிறப்பு! மூவேந்தர்களுக்கு, மூவேந்தருடைய நாட்டுக்கு கொடுக்கிற சிறப்பிலே பாண்டிய நாட்டிற்கு இறைவன் கொடுத்திருக்கிற நிலை என்ன என்றால் தானே இங்க வந்திருக்கிற மதுரை கலம்பகத்தில் சொல்வார் குமரகுரு சுவாமிகள், தான் வருவதற்கு முன்னதாக தன்னுடைய ஒரு பங்குடைய அம்மையை அனுப்பி பாண்டியன் மகளாக அவதாரம் செய்ய சொல்லி பிறகு தானும் வந்து மணந்து கொண்டு ஆட்சி ஏற்று பிறகு தன்னுடைய மகனையும் அழைத்துக் கொள்வது போலினர். ஒரு சுவையான அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல தன்னுடைய சிறந்த துணையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை முதல்ல செய்தார். பிறகு தானும் வந்தார். பிறகு தன்னுடைய தோன்றலாக இருக்கக்கூடிய முருகப் பெருமானையும் ஆட்சி பண்ணும்படியா விட்டார் என்று குமரகுரு ஒரு நல்ல கற்பனையை செய்தார். ஏன் வந்தார்னா, இந்த தமிழ்ச்சுவையை அனுபவிப்பதற்காகவே குடும்பமாக வந்து விட்டார்கள். கைலாயத்தை காலி பண்ணி கொண்டு வந்து விட்டார்கள். பர்மனன்ட் அட்ரஸை விட்டுட்டு இந்த முகாமிலேயே தங்கி விட்டார்கள். பெருமான் இன்றைக்கு இங்கேயே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருத்தலம் ஆதலினாலே மதுரை தலம் பாண்டி நாட்டிலே அமைகின்றது. இந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்ல வருகிறார். இந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்ல வருவதற்கு பிறகு அடியாருடைய பெருமைகளை வாழ்த்துகிறார். மாடக்காளி முனிவன் இந்த மதுரையிலே செய்த அற்புதத்தை நினைக்கிறார். அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம் செய்கிறார் ஞான சம்பந்த பெருமான். அதுபோல சுந்தரர் நினைக்கிற போது இரவிடை தூது கொண்டான் இணையடி மொழிமேல் வைப்பான் என்று சொன்னார். பேய்கள் கூட உறங்குகிற இரவு நேரத்தில் ஒரு பெண்ணின் வீட்டிற்கு ஒரு முறைக்கு இருமுறை இறைவனை நடத்த சொன்னான். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? தன்னுடைய வேதத்திலே மூன்றுவதா ஆசைகளை நீக்கியவர்களுக்குத்தான் அருளிப்பாடு கிடைக்கும் என்று சொன்ன தலைவன் அவன். வேதத்திலே தான் சொன்ன வேதத்திலே பெண்ணாசை நீத்தவர்களுக்குத்தான் அருளிப்பாடு என்று சொன்ன பெருமானை பெண்ணின் பொருட்டாக இரவு நேரத்திலே திருவாரூரிலே அந்த வீதியிலே ஒரு முறைக்கு இருமுறை நடக்க செய்தவன் எவ்வளவு பெரியார். இறைவன் விதித்த விதியையே மாற்ற செய்து அந்த இறைவனையே மாற்றி நடக்க முடியாத செய்த வல்லாளர் சுந்தர், அவரை வணங்குகிறேன். அதுக்கு மேல மாணிக்கவாசகர் நினைக்கிற போது எது சொல்றது? பாட்டு அழுது அடி அடைந்த அன்பர் என்ன சொல் தொடர், எவ்வளவு அற்புதமான தமிழினுடைய நீர்மை. தமிழை சொல்லி சொல்லி பாடி பாடி அனுபவிக்கக்கூடிய உயர் நிலைக்கு நம்ம அழைத்துக் கொண்டு போகிறார் பதிஞ்ச முடிய. அப்படி அடியவர்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிய பிறகு மிக அழகாக நாட்டினுடைய சிறப்பு சொல்லுகிறார். நாடுன்னு சொன்னா எப்படி இருக்கணும்? அந்த நாட்டுல நல்ல மழை வளம் செய்யவன். அந்த மழை எப்படி வருகிறதா? இறைவனுடைய வெண்ணீர் அணிந்த திருமேனி போல போகலாம் வெள்ள மேகம். பாட்டெல்லாம் சொல்லல, போய் அந்த பவ்வம் கடலை மேய்ந்து கொண்டு திரும்பி அம்மையுடைய திருமேனி போல வருகிறான். அவள் அருளுகிற உண்ணி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழிகிறதான். அந்த பொழிகிற தண்ணீர் மலையில மலை முகட்டில போய் பொதிய மலை உச்சியில போய் பெய்கிறது. உயர்ந்த இடத்துல பெய்தால்தான் தாழ்ந்த இடத்துக்கு வரும். எப்பவும் உயர்ந்த இடத்துல செல்வம் சேருமானால், அறிவு சேருமானால், ஆற்றல் சேருமானால், அதிகாரம் சேருமானால் எல்லாருக்கும் பயன்படும். உயர்ந்த இடத்துல என்ன சேரணும்? செல்வம் சேரணும். உயர்ந்த இடத்துல அறிவு சேர வேணும். உயர்ந்த இடத்துல சான்றோர் இடத்துல அதிகாரம் சேர வேண்டும். அது எல்லாருக்கும் நன்மை. அதுபோல பொதிய மலையில போய் இந்த மேய்ந்த மேகமானது மழையாக பொழிகின்றது. அதை பரிசோதி நினைக்கிறார். ராமன் வந்து சிவலிங்க மதுரை சிவலிங்கத்தை வழிபாடு செய்தது போல இருந்தது. திருமஞ்சன மாட்டேன் என்ன கற்பனை பாருங்க. அகத்திய முனிவரை கண்டு விஷமாத்திரி என்று சொல்லக்கூடிய இந்த இடப மலையிலே சுந்தரனை போய் வழிபாடு செய்தால் அவனுடைய கருத்து முடியும் என்று சொன்னார். இங்க வந்து வழிபாடு செய்தார் என்று நம்முடைய திருவிழா படுத்துள்ளார். அந்த கற்பனையை நினைத்துக் கொண்டு பொதிய மலையிலே மழை பொழிவது, லிங்கத்திலே ராமபெருமான் கரிய மேகமாகிய ராமபெருமான் மழை பொழிகிற நிலையிலே அது நல்ல திருமஞ்சனம் ஆட்டுவது போல இருந்தார். அதுக்கு அடுத்தபடியா இந்திரன் வழிபாடு செய்வது போல இருந்தார். ஏன்னா இந்திரனை பொறுத்துதான் நம்முடைய வரலாறு தொடங்குது. ஆகவே இப்படி அற்புதமான கற்பனைகளை நாட்டு சிறப்பிலே சொல்லி தெய்வநாயகன் நீரணி மேனி போல் சென்றினர். தெய்வநாயகன் இந்த பேர் பாருங்க, இந்த தெய்வநாயகம்னா இந்த கொண்டகையில் இருக்கிற பெருமாளுக்கும் தெய்வநாயகம், தெய்வங்களுக்கு நாயகன் தலைவர். அந்த உடம்பு திருநீர் அணிந்த மேனி போலே சென்றது என்று சொன்னார். இனி தடஞ்சிலை ராமன் குடங்கொண்டு ஆட்டிய அந்த திருமஞ்சன ஆட்டு போல இருந்தது என்று பாராட்டுகிறார். அந்த பொதிய மலையிலே பொழிகிற மழை இருக்கிறது, அது சிற்றருவியாக பேரருவியாக கானாக பிரிந்து பேராறாக மாறுகிறது. அது சொல்றாரு, இந்த பொதிய மலை ஒரு பெண்ணா இருந்தவ தாயா மாறி மகளை பெற்று வளர்க்கிறது போல இருக்கிறார். ஒரு பெண்ணு சகோதரியா இருக்கிறார், தாயா மாறுகிறாள். அந்த தாய் வந்து மகளை வளர்ப்பது போல இந்த பொருணை ஆறு அந்த மகளை வளர்க்கிறாள். மிக அற்புதமான கற்பனை. இந்த பாட்டெல்லாம் சொன்னா அதுக்குள்ள போன ஒவ்வொரு சொல்லுக்குள்ளே நம்ம போயிடுவோம், காலத்துக்குள்ள முடிக்க முடியாது, அதனால விரைந்து போகிறேன். ஆகவே பெண்மகப் பெற்றாள் பொதிய மாம் செயலப்பாவை பெருகு தன் பொருணை என்னும் பெண்மகப் பெற்றாள். அற்புதமான கற்பனை. அருவி ஆறாகிறது, தாயினுடைய அன்பு பெருகிற பெண்மையாக மகளாக ஆகிறது. ஒரு தாய் வல்லவளாக இருப்பாளால் வளர்க்கின்ற திறமுடையவளாக இருந்தால் அவள் பெருகின்ற மகள் உலகத்துக்கு தாயாக விளங்குவாள். அந்த கதை தான் பின்னே வந்து தடாதிரி பிராட்டி நாளை பார்ப்போம். ஒரு பெண் விரும்புகிற விருப்பம் ஒற்றை மகளாக மாற்றுகிறது. பின்னையனும் பின்னையும் கன்னியன மரவேசம் ஆனந்த ரூபமையிலாக இருக்கிறவளை மகவாக பெற வேண்டும் என்று ஒரு மகவு நினைக்கிறது. அதான் இந்திய நாட்டினுடைய பண்பாடு. அன்னை என்று சொல்லக்கூடிய நிலையை பெறுவதுதான் பெண்களுடைய மகோன்னதமான வாழ்க்கை பயன். அதை சொன்னால் இந்த பொதிய மலை அன்னை போலே தாமிரவரணி ஆகிய பொருணையை மகவாக பெற்று வளர்க்கிறாள் சொன்னார். இந்த ஆறு உரை வருகிறது. ஒரு நாட்டினுடைய சிறப்பு நாடு எப்படி இருக்குன்னா அந்த ஆற்றை பார்த்தாலே தெரிந்துவிடும். ஓடுகிற ஆற்றினுடைய அழகை பார்த்தாலே வல்லையாய் இருபாலும் சிவாலயங்கள் இருக்கிறது. ஒரு ஆறு போகிறதுன்னு சொன்னா ரெண்டு பக்கம் சிவாலயம் இருக்கணும். காவிரியில பாத்தீங்கன்னா அவ்வளவு சிவாலயங்கள், வைகை ஆற்றுல பாத்தீங்கன்னா அந்த ஆத்தங்கரையிலே சிவாலயங்கள் இருக்கிறதா. அது இந்த ஆறு ஓடுகிற வழிகள் எல்லாம் இருக்கிறது. பார்க்கிற போது இந்த ஆறுகள் என்ன செய்கின்றன, சிவபூஜை செய்கின்ற பக்திமை உடைய மாக்கள் போல இருக்கின்றனர். ஆறு என்னன்னு ஆற்றினுடைய இயல்பு வெள்ளப்பெருக்கிலே நல்ல சந்தன குரல்களை வன்னியும் மத்தம் என்ற திருவேடக பாட்டிலே ஏடு சென்று அனைவரும் ஏடகம்னர். அதுல நல்ல சந்தன மரங்கள் எல்லாம் அழித்துக் கொண்டு வருகின்றான். ஆக மலையிலே இருந்து சந்தனம் அகில் முரளாகிய மனப்பொருள்கள் கத்தூரி ஆண் ஐந்து முல்லை நிலத்தின் வழியாக வருகிற போது பால் நெய் தயிராகிய குறைவில்லாத திருமஞ்சன பொருள்கள் நல்ல மலர்கள் தே நடைகள் இவைகளெல்லாம் அழித்துக் கொண்டு வந்து ரெண்டு கரைகளில் தள்ளுகிற போது இந்த ஆறே தன்னுடைய அலைகளாகிய கரைகளின கைகளினாலே சிவபூஜை பண்ணுவது போல இருக்கலாம். அப்போ பரஞ்சோதியுடைய உள்ளம் ஒரு உயிரற்ற ஐந்து நிலைகளிலே இருக்கக்கூடிய பூத பொருள்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய நீர் கூட தன்னுடைய கரம் தரும் பயன் என்று கருதி பூஜை செய்கிறது என்று சொன்னால் ஐந்து அறிவு பெற்ற ஆறாவது பெருநிலையை சிந்திக்கின்ற நிலை பெற்ற மனிதன் தன்னுடைய கைகளினாலாகிய பயன் இறைவன் வழிபாடு செய்வது கைகால் கூப்பி வெளியிருக்கிறது. காஞ்சிபுரத்திலே கரம் தரும் பயன் போல எண்ணி காமாட்சி அந்த கள்ளக்கம்பரை வெள்ளக்கம்பரை தழுவிக்கொண்டாள் பூஜை செய்தாள் என்று நாம பார்க்கிறோம். ஆகவே ஆற்றின் ஓட்டத்திலே வைத்து சிவபூஜையினுடைய செம்மையை எடுத்துச் சொல்கிற பாங்கை நாம் அந்த நாட்டு சிறப்பிலே பார்க்கிறோம். இனி நல்ல வெள்ளம் அடித்துக் கொண்டு வருவதனால கலங்கி வருகிறது, அந்த கலக்கம் எப்படி இருக்கிறது, தெளிவு எப்படி இருக்கிறது என்று சொல்கிறார். இதெல்லாம் என்ன கலக்கம், நமக்கு பல கலக்கங்கள் இருக்கு. ஒரு கலக்கமா வந்து ஸ்கூட்டர் மோதிடுமோ, அது மோதிடுமோ, இது மோதிடுமோ, கீழே தவறி விழுந்துமோ, எத்தனையோ கலக்கங்கள். அந்த கலக்கங்கள் போல நீர் வந்து கலங்கி இருக்கிறது. அறிவு எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருக்கிற இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நினைக்காதவருடைய பல பல தெய்வங்கள் பேசுகிற நெஞ்ச கலக்கமுடையவர்கள் போல அந்த நீர் வந்து கலங்கி இருந்துதான் இறைவன் ஒருவனே, தெளிந்த சிந்தனையுடையவர்கள் இறைவன் ஒருவனே நினைக்கிறார்கள். அதை சொல்லுகிற போது ஊறி வெள்ளம் தெளிந்தது, கலங்கித்தான் தெளியணும். தெளிவு என்பது கலக்கத்தின் அடிப்படையில வரணும். நல்ல கலக்கி விட்டு தெளிஞ்சிட்டுன்னா தெளிவுல அந்த ரசத்துல ரொம்ப சிறப்பான பொருள் எல்லாம் வரும். சும்மா வெறுமனை கலக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க வெறும் தண்ணி தான் வரும். ஆகவே சாறு எப்படி எடுப்பது என்று சொன்னால் நன்றாக கலக்கி எடுக்க வேண்டும், தெளிய வைக்க வேண்டும். சொன்னார் மறை முதல் கலைகள் எல்லாம் மணிமிடத்தவனே எங்கும் நிறைபரம் என்று, நிறைபரம் என்று மறை முதல் கலைகள் எல்லாம் மணிமிடத்தவனே. அந்த மணிமிடத்தவன் இந்த ஒரு சொல் போதும், அதைத்தான் எடுத்துக்கொண்டு நீல மணிமிடத்து ஒருவன் போல மன்னுக பெருமன்னர். ஆக மணிமிடத்தவன் என்றால் தியாகராஜன் அவன், அந்த தியாகராஜன் தான் எங்கும் நிறைந்திருக்கிற பரமன் என்று நினைத்து என்ன செய்ய வேண்டும், பூதி சாதன நெறி விபூதி சாதனம். உண்மையால் உலகாண்டவர் மூர்த்தி நாயனார் மதுரையில மனிதர்கள் தோன்றலாக பிறந்து அரசராக இருந்தவர். பூதி சாதன நெறி வீடு என்றும் இந்த வழியிலே போனால்தான் முத்திப்பேறு என்பதையும் அறைவது அறிந்து பல நூல்கள் சொல்லுகின்றன. இதையெல்லாம் அறிந்தாலும் கூட தேரா தெளிய மாட்டாதவர்கள் பலராக இருக்கிறார்கள். ஆனால் சிலர் தேறுகிறார்கள், தெளிகிறார்கள். அறிவு என கலங்கி தெளிவில்லாதவருடைய அறிவு எப்படி இதுவா அதுவா என்று மயங்கி கலங்குகிறதோ அது போல இந்த ஆற்று வெள்ளம் முதலிலே கலங்கி வெள்ளம் கலங்கியது. பிறகு எப்படி தெளிந்துதான், முறையும் படிப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் உயர்ந்து 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 சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நிலை முறையும் வீடு உணர்ந்தோர் போன்று தெளிந்தது மூதி வெள்ளம் என்று ஒரு ஆற்றை எடுத்துக்கொண்டு மனித வாழ்க்கையில ஏற்படுகிற கலக்கமும் தெளிவும் உயர்வு தருகிற பாங்கிலை வைத்து ஒப்பு நோக்கி காட்டுகிறார் நம்முடைய முனிவர். இனி 64 கலைகள் எப்படி ஒன்றிலே இருந்து தோன்றியதோ அதுபோல மேகம் பொழிந்த மழையானது அருவிகளாக கால்களாக வந்து அது பல இடங்களிலே சென்று ஈரில்லாத ஒரு சக்தியே பல இடங்களிலே பல ஆற்றலுடைய சக்திகளாக நிரம்புவது போலே இங்கே ஒரு நீர் பெருக்கானது கூவல் கிணறு குண்டு அகழி கண்மா என்று பல இடங்களிலே பறந்து பலனை தருகிறது. அது ஏக சக்தியாக இருக்கிற ஒன்று அவரவருடைய பக்குவத்துக்கு ஏற்ப பலன் தருவது போலே இந்த வெள்ளம் இருக்கிறது என்று படம் பிடித்து காட்டுகிறார்.